குழந்தைகள் ஒரு வீட்டில், குறிப்பாய் தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் குழந்தைகள் என்பது ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகள் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் குழந்தைகள் இல்லாமல் இருப்பது தேவ சித்தம் அல்ல. கண்டிப்பாக கர்த்தர் குழந்தைகளை கொடுக்க விரும்புகிறார். வேதத்தை நீங்கள் நன்கு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இதை நீங்கள் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஆகையினாலே இந்த நாளிலும் கூட ஆண்டவர் எப்படி ஒரு குடும்பத்திலே குழந்தைகளை கொடுக்கிறார், ஏன் இதுவரையிலும் சில தாமதங்கள் வந்தது, அதை எப்படி மேற்கொண்டு ஆண்டவர் குழந்தைகளை கட்டளையிடுகிறார் என்பதை நம்ம இன்றைக்கு நம்ம கவனிக்கப் போகிறோம். இதை கேட்கும்படி இருக்கிற, குறிப்பாய் இன்னும் குழந்தைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் நூற்றுக்கு நூறு விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை கவனிங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே உங்களுக்கு ஒரு குழந்தை கண்டிப்பாய் கர்த்தர் தருவார், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். 100% தருவார், 99% கிடையாது, 100% ஆண்டவர் குழந்தை கொடுப்பார். இப்பொழுது வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை உங்களுக்கு நான் முதலாவது முன்வைக்க நினைக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 127 சங்கீதம் 4 வசனத்தை முதலாவது நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 127:4.
இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம்,
இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம்,
கர்ப்பத்தின் கனி,
கர்ப்பத்தின் கனி,
அவரால் கிடைக்கும் பலன்,
அவரால் கிடைக்கும் பலன். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஒரு குடும்பத்திலே குழந்தைகளை கொடுப்பது கர்த்தர் தான், அவர் கொடுக்கும் சுதந்திரம். கர்ப்பத்தின் கனி, அவரால் கிடைக்கும் பலன், ஆண்டவர் கொடுக்கிற பலன். இது ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை கொடுப்பது ஆண்டவர் கொடுக்கிற பலன். கர்த்தரால் வரும் சுதந்திரம், ஆண்டவர் கொடுக்கும் பலன். இதிலிருந்து என்ன தெரிகிறது, குழந்தை என்பது நூற்றுக்கு நூறு கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை என்பது நூற்றுக்கு நூறு கர்த்தருடைய ஆசீர்வாதம். அது ஆகினாலே தேவ பிள்ளைகள் இதில் ரொம்ப தைரியமா இருக்கலாம். ஏனென்றால் தேவ பிள்ளைகளை என்னைக்குமே ஆசீர்வதிக்கவே தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். என்னை பொறுத்த மட்டிலே ஆண்டவர் வேதத்தில் வாக்குப்படின எந்த ஒரு ஆசீர்வாதத்திற்காகவும் நாம் கெஞ்ச வேண்டிய, போராட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் வில்லிங்கா இருக்கார், இது அவருடைய ஆசீர்வாதம், அவர் கொடுக்க விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி இருக்கும் பொழுது அவர் மனப்பூர்வமாய் கொடுக்க நினைக்கிற ஒரு ஆசீர்வாதத்திற்கு நாம் கெஞ்ச வேண்டியதோ போராட வேண்டியதோ அவசியம் இல்லை. வேத வசனத்தை கொஞ்சம் நம்ம கவனித்து அதன் வழிகளை நாம் புரிந்து கொண்டால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தானாக நம்முடைய வாழ்க்கையில வந்து நிறைவேறும். அவ்வளவுதான் விஷயம். அடுத்த சங்கீதம் 128 சங்கீதத்திலே 3 வசனத்தை வாசிக்கலாம்.
உன் மனைவி
உன் வீட்டோரங்களில்
கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள்
உன் பந்தியை சுற்றிலும்
ஒலிவ மரக்கன்றுகளைப் போல் இருப்பார்கள்.
இது மறுபடியும் ஆண்டவர் அடுத்த சங்கீதத்திலேயே திரும்பவும் சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதம். இந்த சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது இந்த ஆசீர்வாதம் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அதாவது தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறார்கள் யார் என்றால் தேவ பிள்ளைகள். தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்துறார். புரியுதுங்களா? கண்டிப்பா உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள், நடக்கும். ஆண்டவர் தெளிவா சொல்ற, இப்படி இருப்பாங்க, இப்படிதான் இருக்கும்ன்றார். இன்னும் ஆண்டவர் இதை இன்னும் வலியுறுத்துகிற இன்னும் சில வசனங்கள் கூட இருக்குது. உபாகமத்தின் புஸ்தகம். நான் முதலாவது வாக்கு தத்தங்களை வேகமாக உங்களுக்கு சொல்லி அதன் பிறகு வழிகளை நாம் கவனிக்க போறோம். உபாகமம் 7:14 வாசிக்கலாம். 7:14.
சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும்
உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும்
ஆணிலாகிலும்
பெண்ணிலாகிலும்
மலடு இருப்பது இல்லை.
தெளிவா சொல்றாரு பாருங்க. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்படின்னா உலகத்து ஜனங்களை போல் அல்ல, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டு என் வழிகளில் நடக்கிற என் பிள்ளைகளாயிருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன். ஆண்டவர் சொல்றார், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. எந்த விதத்திலே? உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பது இல்லை அப்படின்ட்டார். சான்ஸே கிடையாதுன்றார். இந்த வசனத்தை நான் படிக்கும்போது நான் ரொம்ப ஆண்டவருடைய என்ன சொல்ற இந்த காரியத்தை எவ்வளவு அவர் நமக்கு உறுதிப்படுத்துறான்றதை நமக்கு அழகாக பார்க்கும். உங்களுக்குள் மட்டும் அவர் சொல்லல, உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் அதையும் சேர்க்கிறார் பாருங்க. உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பது இல்லை. அப்படின்னா ஒரு தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் அவர்கள் மட்டுமல்ல அவர்களை சார்ந்த எல்லாமே பெருகும்படிதான் ஆண்டவர் சொல்றார் இல்லையா. உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்கள் கூட மலடா இருக்காது, அவைகள் கூட குட்டி போடுங்கிறார். அப்ப இந்த ஆசீர்வாதம் எவ்வளவு அதிகமாக ஆண்டவர் அதை பெருக பண்ணுகிறார் பாருங்க, உறுதிப்படுத்துகிறார். இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார். வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை கர்த்தர் சிருஷ்டித்த பிறகு அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவளை ஆசீர்வதிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்ன முதல் ஆசீர்வாதத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். முதல் அதிகாரம் ஆதியாகமம் 27:28 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார்.
அவனை
தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி,
சிருஷ்டித்த உடனே முதல் காரியம், பின்பு தேவன் அவர்களை நோக்கி,
நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி
சமுத்திரத்தின் மச்சங்களையும்
ஆகாயத்து பறவைகளையும்
பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும்
ஆண்டுகொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார்.
ஃபர்ஸ்ட் பிளெஸிங் இதுதான். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். உண்டாக்கின பிறகு அவர்களுக்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதமே, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். தி ஃபர்ஸ்ட் பிளெஸிங். ஆண்டவருடைய நோக்கம் பார்த்தீங்களா, அவருடைய முதல் ஆசீர்வாதம் மனிதனுக்கு அவர் கொடுத்த ஃபர்ஸ்ட் பிளெஸிங்கே, பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இது பாருங்க, ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலிருந்தே இந்த ஆசீர்வாதம் ஆரம்பிச்சிருச்சு. அங்கிருந்தே ஆரம்பிக்கிறார் ஆண்டவர். முதல் ஆசீர்வாதமே அதுதான். இப்படி ஆண்டவர் குழந்தைகளை கொடுப்பதை குறித்து இதுதான் தேவ திட்டம், இதற்கு மாற்று கருத்தை கிடையாது. இதுதான் தேவ திட்டம். எனக்கு குழந்தை கொடுக்கிறது தேவ சித்தம் இல்லை அப்படின்லாம் நம்ம ஒருபோது நினைக்க கூடாது. புரியல, ஒருவேளை சிலர் அப்படி உங்களை சொல்லலாம், அது உண்மை இல்லை. நீங்கள் ஒருபோதும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு நீங்கள் நம்ப கூடாது. ஏன்னா பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பிள்ளைகளை கர்த்தர் கொடுப்பது கண்டிப்பா கொடுப்பேன் ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் ஆசீர்வாதமே பழுகி பெறுங்கள் என்பதுதான். இப்படி இருக்கும் பொழுது எனக்கு குழந்தை கொடுப்பது தேவ சித்தம் இல்லை அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது. கர்த்தர் தெளிவாக வேதத்தில் சொல்லியிருக்கிறார், அதுதான் உண்மை. சரியா? இப்ப இந்த சூழ்நிலையிலே சில காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்குது. இன்னைக்கு இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது பலவிதமான மோசமான சூழ்நிலைகளின் நடுவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆதாம் ஏவா வாழ்ந்த காலத்துல வந்து பார்க்கும்போது அந்த என்விரான்மெண்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு இருந்த உணவு நல்லா இருந்துச்சு, அவங்களுக்கு இருந்த சூழ்நிலைகள் நல்லா இருந்துச்சு, அவங்களுக்கு இருந்த காற்று நல்லா இருந்துச்சு, அவங்களுக்கு இருந்த தண்ணீர் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளிலே பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். ஒருவேளை இதனால நமக்கு சில நேரத்தில் குழந்தை இல்லாமல் போகிறதோ அப்படி எல்லாம் கூட சில நேரத்தில் நீங்க நினைக்கலாம். நல்லா கவனிக்கணும், இன்றைக்கு உலகத்திலே குழந்தை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு பல ரீசன் இருக்குது. ஒன்று எடுத்துக்கொண்டால் குழந்தை கன்சீவ் ஆகாமலே இருக்கிறது ஒரு காரியம். சிலருக்கு பார்க்கும்பொழுது கன்சீவ் ஆகிட்டே இருக்கும், அது அபார்ட் ஆகிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் கூட உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகளை குறித்த ஆண்டவருடைய காரியம் என்ன? புரியல, இந்த விஷயத்தில் ஆண்டவருடைய காரியம் என்ன? வாசித்து பாருங்கள், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 25-26. யாத்திராகமும் 23வது அதிகாரம் 25-26 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள்.
உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள்.
அவர் உன் அப்பத்தையும்
உன்
தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கர்ப்பம் விழுகிறதும்,
நல்ல கவனிங்க, கர்ப்பம் விழுகிறதும்
மலடும்
உன் தேசத்தில் இருப்பதில்லை.
உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன்.
இது தேவ பிள்ளைகளுக்காக ஆண்டவர் கொடுக்கிற விசேஷமான ஆசீர்வாதம். உன் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். ஆண்டவரை நீங்க சேவிங்க, அவரை பின்பற்றுங்க. அப்ப பின்பற்றுகிறவர்களுக்கு என்ன காரியத்தை ஆண்டவர் சொல்றார்னா, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஒருவேளை பிசிக்கலா ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா கூட அதை என்ன செய்வேன், நான் விலக்குவேங்கிறார். என்னை சேவித்தால் குழந்தை பிறக்க கூடாதபடி சில சரீரப்பிரகாரமான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த வியாதியை கூட நான் உன்னை விட்டு விலக்குவேங்கிறார் ஃபர்ஸ்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா சொல்றாரு, கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பது இல்லை. அபார்ட் ஆகிறது கிடையாது, குழந்தை இல்லாமல் போகிற சூழ்நிலையும் இல்லை. தெளிவா சொல்றார், இது தேவ பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சில காரியங்களை நீங்கள் சந்தித்து இருக்கலாம். இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒன்றுதான் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனால் இந்த ரெண்டு காரியமும் தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலே அதை நாம் மேற்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த ரெண்டு விஷயம் கூட உங்களுக்கு வராது, நீங்கள் என்ன கரெக்டா சேவிப்பீர்கள் என்றால் இந்த காரியங்கள் கூட நடக்காது, உங்களுக்கு நிச்சயமாய் குழந்தை பிறக்கும் என்பதுதான் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம். புரியுதா? இது ஆண்டவர் எல்லாத்தையும் எரடிகேட் பண்ணிட்டே வர்றார். இன்னைக்கு நம்ம சூழ்நிலைகள் நினைக்கலாம், டாக்டர்ஸ் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய சரீரம் இப்படி இருக்குது, பல காரியங்கள் இப்படி, எத்தனையோ நீங்கள் காரணத்தை சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் ரூல் அவுட் பண்றார். என்ன நீங்க சேவித்தால் இது எதுவுமே உங்களுக்கு நடக்காது. மற்றவங்களுக்கு நடக்கும், ஆனால் உங்களுக்கு நடக்காது. உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு நடக்கும், ஆனால் உங்களுக்கு நடக்காது என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். சரி, இப்படி பார்க்கும் பொழுது வேதத்திலே ஒரு நற்செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை இல்லாத சூழ்நிலைகளில் இருந்தவர்கள் வேதத்திலே ஒரு சிலர் இருக்கிறாங்க. குழந்தை பிறக்காமல் காலதாமதமானவங்க. ஆனால் ஒரு நற்செய்தி என்னன்னா, அத்தனை பேருக்குமே குழந்தை பிறந்திருக்குது. யாருமே குழந்தை இல்லாமல் போனதாக சரித்திரமே பைபிள் கிடையாது. காலதாமதமாயிருக்குது, ஆனால் கண்டிப்பாக அத்தனை பேருக்குமே குழந்தை பிறந்திருக்குது. இது பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற ரிசல்ட் உடைய லெவல் என்னன்னா 100%, 100% கர்த்தருடைய ஆசீர்வாதம் இது. அதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், 100% நான் தைரியமா சொன்னது காரணம் அதுதான். பைபிள் ஹிஸ்டரியில பைபிளை நீ எடுத்து பார்த்துட்டீங்கன்னா, குழந்தை இல்லாமலே கடைசி வரைக்கும் போனதாக ஒருத்தர் கூட கிடையாது. தாமதமாயிருக்கு, ஆனா பிறந்திருக்குது. ஏன் தாமதம்ன்றதுக்கு அது காரணம் இருக்குது. அதை நம்ம இன்னைக்கு அதைத்தான் இன்னைக்கு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். ஏன் கொஞ்சம் டிலே ஆச்சு, எப்படி அந்த காரியத்தை ஆண்டவர் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார், அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆக மொத்தத்திலே வேதத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், குழந்தை என்கிற ஆசீர்வாதம் 100% ஆண்டவர் தேவ ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாருடைய லைஃப்லையும் பாருங்க, நமக்கு மனசுல ஹைலைட் பண்ண போனா சாராள் நமக்கு ஞாபகம் வரும், ஆபிரகாம் சாராள் குழந்தை பிறந்துச்சு. இன்னைக்கு நம்ம காலையில பார்த்தோம் அன்னாள் குழந்தை பிறந்துச்சு. மனோவா அவனுடைய மனைவி, அவன் பேர் போடல, அதாவது சிம்சோனுடைய தாய் தகப்பன், அவனுக்கு சிம்சோன் அந்த குழந்தை பிறந்துச்சு. ரெபேக்காள் திருமணமாகி 20 வருஷம் குழந்தை இல்லை, நீங்க படிச்சு தெரியும் பைபிள் இருக்கதெல்லாம், 20 வருஷம் குழந்தை இல்லை, 20 வருஷத்துக்கு பிறகு அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. புதிய ஏற்பாட்டிலே சகரியா எலிசபெத்து எத்தனை வருஷம் போடல, ஆனா அவர்கள் வயது சென்றவர்களா இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. நீண்ட வருஷம், நிறைய வருஷம் குழந்தை இல்லை, ஆனால் அவர்களுக்கும் கடைசியில் குழந்தை பிறந்துச்சு. யோவான் ஸ்நானகன் பிறந்தான். இன்னைக்கு நான் காலையில சொன்னது போல டிலே ஆச்சுன்னா ஸ்பெஷலா கிடைக்கும், புரியுதுல, ஸ்பெஷலா கிடைச்சது. யோவான் ஸ்நானகன் ஒரு கிப்டட் சைல்டு அது. அதே போல அன்னாள் அவளுக்கு கிடைச்ச சாமுவேல் ஒரு கிப்டட் சைல்டு, டிலே ஆச்சுன்னு ரொம்ப ஸ்பெஷலா கிடைக்கும். இப்படி ஆண்டவர் எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறார். குழந்தை இல்லாமல் போனதான சரித்திரம் கிடையவே கிடையாது. இதுல நம்ம தெளிவா இருக்கணும், 100% கிடைக்கும், இதுல எந்த சந்தேகத்திற்கும் இடமே கிடையாது. நம்ம சுற்றிலும் இருக்கிறவர்கள் என்ன வேணாம் சொல்லலாம், உங்களுடைய நினைவுகள் உங்களுடைய எண்ணங்கள் எத்தனையோ காரியம் வரைக்கும் சொல்லி இருக்கலாம், எல்லாத்தையும் மறந்துடுங்க, எல்லாத்தையும் தூக்கி ஓரத்துல வச்சிருங்க, வேதம் சொல்லுகிறதை நம்புங்க, 100% குழந்தையை கர்த்தர் கொடுத்து உங்களை கனப்படுத்துவார். ஆமென். சரி, இப்ப இந்த இடத்துல நான் ஒரு 4 நபர்களை இப்ப நான் சொன்ன லிஸ்ட்ல சொன்ன ஒவ்வொருத்தரையும் ஏன் அவங்களுக்கு டிலே ஆச்சு, எப்படி அவங்களுக்கு குழந்தை கிடைச்சது, அதைதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எடுத்தோம்னா நம்முடைய மெயினான நபர் ஆபிரகாம் சாராள். இவங்களுடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லாமல் இருந்து ஆண்டவர் அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தார். இதை நம்ம வாசிக்கணும், எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12 அதிகாரம் முதல் 3 வசனங்களை முதலாவது நாம் வாசிக்கலாம்.
கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும்
உன் இனத்தையும்
உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி
உன்னை ஆசீர்வதித்து
உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன்.
உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன்.
பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார்.
கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். அழைக்கும் பொழுது அவனுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் பிளஸிங், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. முதல் காரிய இடத்துல 7 பிளஸிங் ஆண்டவர் சொன்னார். இந்த 7 பிளஸிங்ல ஃபர்ஸ்ட் பிளஸிங்கே சந்ததி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. ஃபர்ஸ்ட் பிளஸிங் அதுதான், 7 பிளஸிங் முதல் ஆசீர்வாதமே உன்னை பெரிய ஜாதியாக்கி. இதை ஆண்டவர் சொல்லும் பொழுது 4 வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, புறப்பட்ட போது 75 வயதாக இருந்தான் ஆபிரகாம். ஆரானை விட்டு புறப்பட்ட பொழுது 75 வயது உள்ளவனாயிருந்தான் என்று வேதம் சொல்லுது. அப்ப இந்த சம்பவத்தை ஆண்டவர் அவனை சந்திக்கும் பொழுது, அவனோடு பேசும் பொழுது, இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கும் பொழுது அவனுக்கு 75 வயது. 75 வயது உள்ள ஆபிரகாமோடு கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை, இந்த ஆசீர்வாதத்தை பேசினார். ஆனால் அவனுக்கு குழந்தை பிறந்தது 100வது வயதில், ஆபிரகாமுக்கு 100 வயதும் சாராளுக்கு 90 வயது உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது குழந்தை பிறந்தது. ஒரு டிலே, 25 வருஷம் ஆண்டவர் சொல்லி 25 வருஷம் கழித்து இந்த காரியம் அவங்களுக்கு நடந்தது. இது ஏன்றதை நமக்கு தெரியும், அதை நம்ம சில காரியம் அதுல இருக்க சில டிராபேக்ஸ் இருக்குது. அதனால கர்த்தர் நமக்கு சொல்லிட்டா பெரிய நீண்ட காலமாக நம்ம யோசிக்க வேண்டியது கிடையாது, சில டிராபேக்ஸ் இருக்குது. இப்ப அதை இந்த காரியங்களை கொஞ்சம் நாம் எடுத்து பார்க்க போறோம். எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமம் 17 அதிகாரத்தில் 15 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நான் சொன்னதை இப்ப நீங்க வசனத்தின்படியே நீங்கள் வாசித்து கவனியுங்கள். 17-15 வாசிக்கலாம்.
பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக சாராள் என்பது அவளுக்கு பெயராயிருக்கும் நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன் அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும்
அவளாலே
ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து நூறு வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ தொண்ணூறு வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று
தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு
இஸ்ரவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது தேவன்
உன்
மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள்
நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள்
அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாய்
என் உடன்படிக்கையை
அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன்
என்று வாக்கு கொடுக்கிறார். 21 வாசிக்கலாம்.
இஸ்மவேலுக்காகவும்
21
வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார்.
இப்ப ஆண்டவர் ஒரு நாள் ஆபிரகாமை பார்த்து சொல்றார், உன் மனைவி அவளை இனி சாராய்னு கூப்பிடாத, சாராள்னு கூப்பிடு. புரிஞ்சுங்களா? சாராய் அப்படின்னா ராணின்னு அர்த்தம், சாராள் அப்படின்னா ஜாதிகளுக்கு அவள் ராணி அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்தில் சாராய்னு கூப்பிடாத, சாராள்னு கூப்பிடுன்னு பேரை மாத்த சொல்றார். எப்பவுமே ஆண்டவர் ஒரு விஷயனோட தான் எதையுமே செய்வார். பெயரை மாத்துறார்னா அதுதான் அவனுடைய ஃபியூச்சர்னு அர்த்தம். அந்த பெயருடைய அர்த்தம் எப்படியோ அப்படியே ஆண்டவர் காரியத்தை செய்வார் என்று அர்த்தம். இது பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் ஆண்டவருடைய கான்செப்ட் இது. இந்த இடத்தில் ஆண்டவர் முதலாவது ஆபிரகாமை பார்த்து சொல்றார், இனி சாராய்னு கூப்பிடாத, சாராள்னு கூப்பிடு சொல்லிட்டு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அவள் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அப்படின்னு ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு பிராமிஸ் கொடுத்துட்டார். இந்த பிராமிஸ் கேட்ட உடனே ஆபிரகாமுக்கு ஜோக்கா இருந்துச்சு, விழுந்து விழுந்து சிரிச்சானா. சொல்றாங்களே விழுந்து விழுந்து சிரிச்சாங்கல்ல, அதான் நடந்திருக்குது பாருங்க. முகங்கூப்புற விழுந்து நகைத்தானா, நம்ம இன்னைக்கு சொல்றோம் விழுந்து விழுந்து சிரிக்கிறான் அப்படின்றோம், அதுதான் நடந்துச்சு. கீழே விழுந்து முகங்கூப்புற விழுந்தானா, உருண்டு உருண்டு சிரிக்கிறான். அவனுக்கு இது அவ்வளவு பெரிய காமெடியா இருந்துச்சு, உருண்டு உருண்டு சிரிக்க தாங்க முடியல இந்த வார்த்தையை. அப்படி சிரி சிரின்னு சிரிக்கிறான். அப்ப இவன் லெவல் எப்படி இருக்குது? முழுக்க 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 அவிஸ்வாசத்திலே நிறைஞ்சிருந்தான்றது இதான் அடையாளம். முழுக்க முழுக்க அவிஸ்வாசத்திலே நிறைஞ்சிருந்தான். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு குழந்தை கொடுப்பம்பா, அவனுடைய சந்ததியிலே ராஜாக்கள் பிறப்பாங்க. இதெல்லாம் நடக்க போது சீரியஸ் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. இவன் கீழே விழுந்து சிரிக்கிறான். ஆண்டவர் பார்த்தாரு அந்த பிராமிஸ இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிறார். விழுந்து சிரிச்சுட்டு ஒரு விண்ணப்பம் வேற பண்ணிட்டான், இஸ்ரவேல் உம்முடைய பார்வையில் ஆசீர்வதிக்கப்படுற ஒரு ஜெபம் வேற பண்றான். அவன் பாருங்க துளி கூட அதுல நம்பிக்கை இல்லை. அவனுக்கும் சாராளுக்கும் ஒரு குழந்தை பிறக்கொண்டதுல 1% கூட அவனுக்கு நம்பிக்கை இல்லை. விழுந்து சிரிக்கிறான், உடனே வேற மாதிரி ஒரு ஜெபம் வேற பண்ணிட்டான். ஆண்டவர் திருப்பியும் தான் சொன்ன காரியத்தில் கரெக்டா கத்தர் ஸ்ட்ராங்கா இருக்கிறார். அவர் சொல்ற விஷயத்தில் அவர் ரொம்ப ஃபேமா இருக்கிறாரு. அந்த இன்னும் ஸ்ட்ராங்கா இன்சிஸ்ட் பண்றாரு பாருங்க. அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக. இப்ப பார்த்தார் பேரையும் சொல்லிட்டார். ஆண்டவர் அவிசுவாசப்பட்டு சிரிக்கிறான், ரெண்டாவது இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்றான். இப்ப பார்த்தார் இவனுக்கு இது புரியல, இவனால் அதை நம்ப முடியல, விசுவாசிக்க முடியல. ஆகையினாலே நிச்சயமாய் சாராளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், மனைவியாகி சாராள் ஒரு பிள்ளையை பெறுவாள், அவளுக்கு ஈசாக்குன்னு பேரெடு பேரையும் கர்த்தர் சொல்லி உறுதிப்படுத்தினார். எவ்வளவு தூரம் ஆண்டவர் உறுதிப்படுத்திட்டே இருக்கிறார். அவனுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் ஆண்டவர் தன்னுடைய காரியத்தில் கரெக்டா ஃபார்மா இருக்கார். திரும்ப 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 அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா அவன் இருதயத்தில் விதைக்கிறார். இன்னைக்கு சொல்ற உங்க மனதிலே ஒருவேளை இதுவரைக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் அவிசுவாசம் உங்களுக்கு அடிக்கடி தலை தூக்கிட்டு இருக்கலாம். சில டாக்டர் சொன்ன வார்த்தை அல்லது சில காரியங்கள் ஏதோ ஒண்ணு உங்களை அதைரியப்படுத்தி கொண்டிருக்கலாம், அவிசுவாசம் அடைய பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனா ஒண்ணு நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான். ஒன்ஸ் அவர் சொல்லிட்டா சொன்னதுதான், அதை அவர் விட்டு மாறுறது கிடையாது, அதை விட்டு அவர் பின்வாங்கிறது கிடையாது. திருப்பி அது ஊர்ஜிதப்படுத்துறார். நிச்சயமாய் பிறக்கும், நிச்சயமாய் பிறக்கும். அந்த பிள்ளைக்கு இதுதான் பேரு சொல்லிட்டு அதன் பிறகு 21 வருஷத்துல பார்க்கும் பொழுது வருகிற வருஷத்தில் காரியத்தை சொல்ல டேட் கொடுக்கிறாரு. வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று 21 வருஷத்துல ஆண்டவர் சொல்லிட்டார். இதை சொன்ன இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ஆபிரகாம் சொல்றான், 100 வயதா இருக்கிற எனக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ அப்படிங்கிறான். எனக்கு 100 வயசு, என் மனைவி ஆகிய சாராளுக்கு 90 வயசு, இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு பிள்ளை பிறக்குமோ? இதுதான் இந்த ஆபிரகாமுடைய அவிசுவாசத்திற்கான காரணம். இந்த ஆபிரகாமை பார்த்தீர்கள் என்றால் அவன் சூழ்நிலைகளை அதிகமாய் விசுவாசிக்கிறான், சூழ்நிலைகளை ரொம்ப தெளிவா விசுவாசிக்கிறான். தன்னுடைய சரீரத்தின் நிலைமைகள், சூழ்நிலைகள், இதை ரொம்ப தெளிவாக அவன் விசுவாசிக்கிறான். அந்த காரியம் தான் அவனை இப்படிப்பட்ட நிலைமைக்குள் அவனை சிரிக்க வச்சது. புரியுதுல? ஏன்னா தனக்கு 100, தன்னுடைய மனைவிக்கு 90, இதுதான் அவனுடைய அவிசுவாசத்திற்கு காரணம். சரி, ஆபிரகாம் அப்படியே வச்சிருவோம். சாராளுடைய காரியம் என்ன, அதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும், எடுத்துக்கொள்வோம். 18 அதிகாரம் ஒரு பேஜ் திருப்பிக்கிங்க, 9 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 18 அதிகாரத்தில் 9 வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம்.
அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள்? அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில், நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய், கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும், வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும், என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான,
பின்பு
எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து,
நான் கிழவியாயிருக்க
பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார்.
சாராள் பயந்து
நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர் இல்லை நீ நகைத்தாய் என்றார்.
ஆண்டவர் விட மாட்டேங்கிறார் இந்த இடத்துல. ஆபிரகாம் எப்படி இருக்கிறாரோ சாரான் அதே பேட்டர்ல தான் இருக்காப்ல. ஆபிரகாம் கீழ உருண்டு உருண்டு சிரிச்சான் இதை கேட்ட உடனே. சாரான் கூடாரத்துக்குள்ள இருக்கிறானாம். கர்த்தர் இங்க நேரம் வந்திருக்கிறாரு, புரியுதுல, ஆண்டவரே நேரம் வந்திருக்கிறார். ஆபிரகாம் வீட்டுக்கு வந்திருக்காரு, வந்து இவன் கொடுத்த விருந்தெல்லாம் சாப்பிட்டாச்சு. இப்ப கேட்கிற மனைவி ஆகிய சாரால் எங்கே கூடாரத்துக்குள்ள இருக்கிறா. ஆண்டவர் சொல்ல, அவள் பிராண உற்பத்தி கால திட்டத்திலே அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கும், அதாவது நெக்ஸ்ட் 10 மந்த்ஸ்ல அவள் கையில் ஒரு குழந்தை இருக்கும். அக்யூரட்டா டேட் பிக்ஸ் பண்ண ப்ரெடிக்ட் பண்ற, இன்னும் 10 மாசத்துக்குள்ள ஒரு குழந்தை இருக்கும். இதை கேட்ட உடனே சாராளுக்கும் சிரிப்பு வந்துருச்சு. இந்த 90 வயசுல எனக்கு எங்கிருந்து குழந்தை பிறக்க போகுது? சாராளும் ஆபிரகாம் அறியே தான். இவங்களதான் நம்ம விசுவாச தகப்பன் விசுவாச தாயின்னு உட்காந்துருக்கிறோம். ரெண்டு பேரும் ஒரே பேட்டர்ல தான் இருக்கிறாங்க. ஆபிரகாம் எப்படி சிரிச்சாரோ அதே போல சாராளும் அதே போலதான் சிரிச்சா. ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் கேட்கிறார் ஆபிரகாம்ட, உன் மனைவியாகிய சாராள் சிரிக்கிறது என்ன, நகைக்கிறது என்ன? ஆண்டவர் கேட்கிற, ஆண்டவருக்கு அது ரொம்ப வருத்தமா இருக்குது. இவ்வளவு சொல்லும் போது அதை ஒரு சீரியஸா எடுத்துக்கலையே. இந்த விஷயத்தை பார்த்து அவளுக்கு அவிசுவாசத்துல சிரிக்கிறாளே, இதெல்லாம் நடக்கிற காரியமான சிரிக்கிறாளே. உடனே கேட்கிறார், கேட்டுட்ட பிறகு அதன் பிறகு சாராள்கிட்ட மறுபடி வந்து சொல்றார். அப்புறம் ஆபிரகாம பார்த்து மறுபடி சொல்றார், சாராள் நகைத்து நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று சொல்லிவிட்டு, உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். இது நெக்ஸ்ட் 10 மந்த்ஸ் நான் திரும்பி வரப்போறேன். ஆண்டவர் பிக்ஸ் பண்றாருங்க, திருப்பி 10 மந்த்ஸ்ல திருப்பி சந்திக்க வருவேன். உற்பவ கால திட்டத்தில் உள்ளத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான், இருக்கும். நெக்ஸ்ட் 10 மந்த்ஸ்ல அடுத்த விசிட் நான் பண்ணுவேன், அப்ப கையில் ஒரு குழந்தை இருக்கும். என்ன ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாக்கு தத்துவம் பாருங்க. கொடுப்பேன் சொல்றார், அவர் நகைக்கிறா. ஆனா ஆண்டவர் அதை கண்டித்து விட்டு திருப்பி சொல்றாரு, நான் சொன்னது உறுதிங்கிறத நானே வந்து பார்ப்பேங்கிறாரு. அடுத்த 10 மாசத்துல திருப்பி வந்து பார்ப்பேன், கையில குழந்தை இருக்கும்ட்டாரு. இன்னும் கன்சீவ் ஆகல. ஆண்டவர் சொல்ற நெக்ஸ்ட் 10 மந்த்ஸ்ல வந்து பார்ப்பேன், கையில ஒரு குழந்தை இருக்கும்ட்டாரு. என்ன தெளிவாய் ஆண்டவர் இந்த விஷயத்துல ப்ராமிஸ் பண்றாரு பாருங்க. ஒரு குழந்தை என்கிற விஷயத்தில் ஆண்டவர் எவ்வளவு சீரியஸ் எடுத்துக்கிறார், எவ்வளவு தெளிவா ப்ராமிஸ் பண்றாரு. அதை அவங்க அவிசுவாசத்தோடு பார்த்தாலும் நகைத்தாலும் ஆண்டவர் அதை குறித்து கேர் பண்ணல, நடக்கும். நான் திரும்பி வருவேன், நெக்ஸ்ட் 10 மந்த்ஸ்ல வந்து பார்ப்பேன், கையில குழந்தை இருக்கும். எவ்வளவு தூரம் ஆண்டவர் இந்த விஷயத்தில் தெளிவாய் ப்ராமிஸ் பண்ணி அவங்களை கைட் பண்ணிட்டே இருக்கிறார். கைட் பண்ணிட்டு மறுபடியும் சாராள கண்டிக்கிறார். சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய், உன் தப்ப ஒத்துக்கோ. நீ சிரிச்சிட்டு இல்லைன்னு சொல்லி அவிசுவாசப்பட்டு நீ விசுவாசிக்கிற மாதிரி இருக்காத, உன் அவிசுவாசத்தை ஒத்துக்கோ. அதான் நீ நகைத்தாய், இல்லைங்க, இல்ல நீ நகைச்ச. ஆண்டவர் அதை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு அப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு போறார். இப்ப பார்க்கும்பொழுது இந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு வயது 75, பிள்ளை பிறக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு வயது 100. அப்பொழுது சாராளுக்கு 65 வயது வாக்கு பெறும் பொழுது, பிள்ளை பிறக்கும் பொழுது 90 வயது. 25 வருஷம் நடந்தது. ஏன் இந்த 25 வருஷம் காலதாமதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்திலே இவர்களுக்குள் காணப்பட்டதான இந்த அவிசுவாசம் தான் காரணமா இருந்திருக்கு. பாருங்க, 75 வயசுல ஆண்டவர் சொன்னார், குழந்தை பிறக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னால 99 வயசுல வந்து பேசுறாரு. அது வரைக்கும் அவங்களுக்கு மனசுல பாத்தீங்கன்னா அந்த அவிசுவாசம் தான் நிறைஞ்சிருக்குது. ஏன்னா அவங்களுடைய சரீர நிலைமைகளை அவங்க அப்படி நம்புறாங்க. நான் சொல்றேன், உங்க சரீர நிலைமைகளை டாக்டருடைய வார்த்தைகளை நம்பாதீங்க. டாக்டர்ஸ் இல்லைன்னு நான் சொல்லல, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பாக பார்க்கும்பொழுது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அதை நம்பாதீங்க. சரி, அதைத்தான் நான் சொல்ல வரேன். இந்த இடத்துல இவங்க தன் சரீர நிலைமையை நம்புறாங்க. அவன் நம்புறதுல வந்து பொய் கிடையாது, உள்ளதை நம்பினாங்க. நேச்சுரலா அவங்க வந்து அவங்க நேச்சுரல் ரெல்ம்ல இருந்தாங்க, இயற்கையான அந்த கட்டத்துக்குள்ள இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் இயற்கையான அந்த காரியத்தில் அவர் செயல்படுறவர் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவர் செயல்படுகிறவர். அதனால்தான் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் செயல்படுகிறவர். இவங்க இயற்கையோடு சுத்திட்டு இருந்தாங்க, ஆண்டவர் அதை தாண்டி செயல்படுறேன் தான் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றாரு. இப்ப இந்த ரெண்டு பேருடைய அவிசுவாசத்தை பார்த்தோம். இப்ப இவங்களுக்கு அந்த டைம் பிக்ஸ் பண்ணிட்டார், ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்தில் வருவேன். நெக்ஸ்ட் 10 மந்த்ஸ்ல நான் வந்து பார்த்த குழந்தை இருக்கும். இந்த சூழ்நிலையில் இவங்க ரெண்டு பேருடைய லைஃப்ல நடந்தது என்ன? இப்ப வந்து டைம் பிக்ஸ் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் 10 மந்த்ஸ்ல வந்து பார்ப்பேன் குழந்தை பிறக்க போகுது. டைம் பிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் தான் இவங்க லைஃப்ல வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஒன்று நடக்குது. அதை இப்ப நம்ம ரெண்டு பேருடைய லைஃப்ல என்ன நடந்துச்சுன்றத உங்களுக்கு நான் காட்டுகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 4:18 வாசிக்கலாம். ரோமர் 4:18-23 வரைக்கும் வாசிப்போம்.
உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான்.
இந்த கடைசி நேரத்தில் இது சம்பவிக்குது அவன் லைஃப்ல. நம்பிக்கையோட விசுவாசித்தான்.
அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை
நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று
முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி
விசுவாசத்தில் வல்லவனானான்.
ஆகையால்
அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது.
என்பது
இது ரொம்ப முக்கியம்.
அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது.
இதுதான் முக்கியமான வார்த்தை. இந்த சாரால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் சாராளுடைய வாழ்க்கையிலும் 24 வருடங்கள் அவங்களுக்குள்ள ஒரு அவிசுவாசத்தோடையே போயிருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் வந்து சொல்லிட்டார், அடுத்த ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்தில் வந்து பார்ப்பேன், அப்ப கையில ஒரு பிள்ளையோடு இருப்பேன், அவனுக்கு ஈசாக்கு பெயர் வைக்கணும். இதெல்லாத்தையும் ஆண்டவர் தெளிவுபடுத்திட்டார். தெளிவுபடுத்தின பிறகு இந்த சூழ்நிலையில தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் விசுவாசம் ஷூட் ஆகுது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் விசுவாசம் கட்டி எழுப்பப்படுகிறது. அவன் தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அதுக்கு பிறகு அவன் சந்தேகப்படல. அவன் சந்தேகப்பட்ட காலத்தில் குழந்தை உண்டாகல. இப்பொழுது ஆண்டவர் வந்து குழந்தையுடைய பேரெல்லாம் சொல்லி அதை ஊர்ஜிதப்படுத்தின பிறகு அதுக்கு பிறகு அவன் சந்தேகப்படல. தேவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினான். தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் நினைக்கவில்லை. நினைக்காமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி அந்த நம்பிக்கையை எப்படி அவன் ரிலீஸ் பண்ணான் கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தினான்னா, தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இப்ப உங்க வாழ்க்கையில வந்து இந்த வார்த்தைகளை கேட்கும் போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இந்த நம்பிக்கை வந்து விசுவாசமா கன்வெர்ட் ஆகணும். அற்புதம் நடக்கிறதுக்கு நம்பிக்கை போதாது. எனக்கும் ஒரு நாள் குழந்தை கிடைக்கும், இது நம்பிக்கை. கண்டிப்பா அடுத்த வருஷம் இந்த நேரத்தில் கையில குழந்தை இருக்கும், இது விசுவாசம். எனக்கும் ஒரு நாள் இப்படி ஒரு குழந்தை பிறக்கும், அது நம்பிக்கை. இப்ப நல்லா பாருங்க, இந்த நம்பிக்கை வந்து விசுவாசமா கன்வெர்ட் ஆகணும். எப்படி நம்பிக்கை விசுவாசமா கன்வெர்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த நம்பிக்கையை நீங்கள் தேவ சமூகத்தில் சொல்லி மகிமைப்படுத்தும் பொழுது நம்பிக்கை விசுவாசமாக மாற்றப்படுகிறது. விசுவாசம் என்ற எல்லைக்குள் வரும்போது உங்களுக்கு அற்புதம் நடக்குமே தவிர, நம்பிக்கை என்ற எல்லைக்குள் இருக்கும் பொழுது காரியங்கள் அப்படியே போயிட்டே தான் இருக்கும். இப்ப நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவன் இப்ப எத்தனை வாக்கு தத்தம் இதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன், ஒவ்வொருத்தரோட லைஃப் தேவன் வாக்கு தத்தம் மனிதத்தை நிறைவேற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். 100 வயசானாலும் சரி 90 வயசானாலும் சரி தேவன் வாக்கு தத்தம் மனிதத்தை நிறைவேற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி அந்த நம்பிக்கையிலிருந்து விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறணும். நீங்க மகிமைப்படுத்தின ஆண்டவரை கண்டிப்பாக அடுத்த வருஷம் இந்த நாளிலே என் கையில் ஒரு குழந்தை இருக்க போகிறது. நான் எத்தனையோ சாட்சியின் ஊழியத்தின் பாதையில் பார்த்திருக்கிறேன். குழந்தை இல்லாம எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது நான் என்னைக்குமே கவலைப்படாதீங்க, ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் குழந்தை பிறகு நான் சொல்லவே மாட்டேன், ஜெபிக்கிறேன் அடுத்த வருஷம் இந்த நாள் உங்க கையில் ஒரு குழந்தை இருக்கணும் என்று விசுவாசிங்க என்று சொல்லி அவங்க விசுவாசத்தை கிரியேட் பண்ணி ஜெபிக்கும் பொழுது நிறைய இடத்துல குழந்தை பிறந்திருக்குது. அந்த மாதத்திலேயே அவங்க கன்சீவ் ஆயிருக்குது. அதுக்கு பிறகு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு என்ன சந்திப்பாங்க, சொல்லுவாங்க மூணு மாசத்துக்கு முன்னாடி ஜெபிச்சீங்க, இப்ப நாங்க 3 months பிரெக்னண்டா இருக்கிறோம் அப்படின்னு வந்து நிற்பாங்க. நிறைய கேஸ் நிறைய பார்த்திருக்கிறேன், ஓடிட்டு பார்த்து நிறைய கேஸ் நான் பார்த்திருக்கேன். அந்த மாதத்திலேயே ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதித்ததை நான் பார்த்திருக்கிறேன். அதனால என்ன கேட்டீங்கன்னா, அந்த விசுவாசம் நம்பிக்கை நிலைமையில் விசுவாசம் எல்லைக்கு நம்ம போகணும். தேவனை மகிமைப்படுத்தின ஆண்டவரை கண்டிப்பா நீங்க செய்ய போறீங்க. உங்க இருதயம் என்ன சொல்லுதோ, உங்க சரீரம் என்ன சொல்லுதோ, டாக்டர் என்ன சொன்னாங்களோ, எதையுமே பெருசுபடுத்தாதீங்க. பெருசுபடுத்தாம தேவன் ஆகிய கர்த்தர் சொன்னது நடக்கும். மகிமைப்படுத்து, கண்டிப்பா நீங்க செய்ய போறீங்க, கண்டிப்பா நடக்க போகுது. அடுத்த வருஷம் இந்த நாளில் என் கையில் ஒரு குழந்தை இருக்க போகுது. அதுக்காக சோத்திரம். அந்த விசுவாசத்தோடு ஆண்டவருடைய மகிமைப்படுத்தினீங்கன்னா அங்கதான் ஆண்டவர் செயல்பட ஆரம்பிக்கிறார், அங்கதான் ஆண்டவருடைய கிரியைகள் நடைபெறுகிறது. இதுல ரொம்ப அருமையான இந்த 23 வசனம் தான் பாத்தீங்கன்னா, ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கும் இதேதான் நடக்கும். நீங்களும் விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தினால் ஆபிரகாமுக்கு என்ன நடந்ததோ அதுவே உங்களுக்கும் நடக்கும் என்று வேதம் தெளிவா சொல்லுது. இது ஆபிரகாமுக்கு நடந்துச்சு எனக்கா, அந்த பேச்சே கிடையாது. அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப ஆபிரகாமுடைய சைட்ல வே கிளியர் ஆயிடுச்சு. இப்ப சாராள் கொஞ்சம் பார்க்கணும் இல்ல, ஏன்னா ரெண்டு பேரும் சாராள் தானே சிரிச்சா, சாராளை கொஞ்சம் கவனிப்போம். அவன் நிலைமை என்னாச்சு, அந்த லாஸ்ட் 10 months என்ன நடந்துச்சு அதான் முக்கியம். எபிரேயர் 11 வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11:11,
விசுவாசத்தினாலே
சாராளும்
வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி,
வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி,
கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள்.
இந்த லாஸ்ட் 10 months எல்லாம் நடக்குது. அடுத்த வருஷம் கையில பிள்ளை இருக்கும் சொன்ன பிறகுதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் வந்துருச்சு. ஆபிரகாம் நினைச்சான் தேவன் வாக்குத்தத்தம் மனிதத்தை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறான், ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். சாராளுடைய வாழ்க்கையிலும் பார்க்கும்போது சரீரம் செத்து போயிருக்கிறது, அவருடைய கர்ப்பம் செத்து போயிருக்கிறது. ஆனால் இங்க வேதம் என்ன தெளிவா சொல்றது பாருங்க, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். அப்ப அவளுக்கு சரீரத்தில் அந்த பலன் இல்லை, ஆனால் இப்பொழுது அவள் விசுவாசிக்கும் பொழுது அவளுக்கு மறுபடியும் அந்த பலன் அவளுக்கு வந்தது. பலன் அடைந்துதான் பிள்ளை பெற்றார். அப்ப அதுவரைக்கும் அதற்குரிய சரீரம் அவளுக்கு இல்லை, ஆனால் இப்பொழுது அவள் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவள் சரீரத்தை புதுப்பித்தார். ஆபிரகாமும் விசுவாசித்தான், சாராளும் விசுவாசித்தார். ரெண்டு பேரும் விசுவாசிக்கும் போது கரெக்டா காரியம் நடந்துச்சு. இப்ப நான் சொல்றது என்னன்னா, ரெண்டு பேரும் விசுவாசிங்க, கணவன் மனைவி விசுவாசிங்க, ஆண்டவரை விசுவாசிங்க, கண்டிப்பா நடக்கும். ஆண்டவர் சொல்லிட்டார் நெக்ஸ்ட் 10 months கையில் ஒரு குழந்தை இருக்கும். ரெண்டு பேரும் விசுவாசிங்க, விசுவாசிங்க, கண்டிப்பா அது நடக்கும். செத்த சரீரம் உயிரடையும். எந்த நிலைமையானாலும் ஆண்டவர் உங்களை ரிவைவ் பண்ணுவார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுப்பதற்கு அந்த விசுவாசம் ஒண்ணு போதும், வேற ஒண்ணும் தேவையில்லை. அப்ப ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வாக்கு பண்ணின போது அவங்களுக்கு அது சாதாரண ஒரு விஷயமா இருந்துச்சு. அடுத்து ஆண்டவர் அவங்களோடு பேசும்போது அவங்களுக்கு அது வேடிக்கையா இருந்துச்சு. இதெல்லாம் நடக்கிற காரியம், எனக்கு 90 வயசு ஆகுது, அவனுக்கு 100 வயசு ஆகுது, இந்த வயசுல என்ன அப்படின்லாம் நம்பிக்கை நாம தான் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் டைமை பிக்ஸ் பண்ண பிறகு அப்படியே நடந்துச்சு. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் டைம் பிக்ஸ் பண்றாரு, புரியுதுங்களா? இன்னைக்கு உங்க லைஃப்ல ஆண்டவர் டைம் பிக்ஸ் பண்றாரு. டைம் பிக்ஸ் பண்ணும்போது பிடிச்சுக்கோங்க. நம்ம சர்ச்சில் ஏற்கனவே ஒரு குடும்பம் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சதுதான், வளர்மதினு ஒரு பொண்ணு இருந்தான். திருமணமாகி 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. அவங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே வந்தது, ஒரு நாள் குழந்தை கன்சீவாக அமையிருந்துட்டே இருந்துச்சு. அப்ப ஒரு நாள் இதே ஒரு மெசேஜ், இது பேஸ் பண்ண வேற ஒரு மெசேஜ், ஆபிரகாம் பத்தி ஒரு மெசேஜ். அன்னைக்கு சர்வீஸ் ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டு நம்ம பிள்ளையை அணைத்துக் கொண்டிருப்பாய், அன்னைக்கு அதான் மெசேஜ். அந்த மாசம் 4 வருஷம் குழந்தை இல்லாம இருந்தது, அதே மாசம் அவளுக்கு கன்சீவ் ஆச்சு. இன்னைக்கு அவளுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. எதுக்கு சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்துவார். இன்னைக்கு உங்களுக்கு வார்த்தைகளை அனுப்பிட்டார் உறுதிப்படுத்துறதுக்கு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிட்டார், ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டு ஒரு பிள்ளை அணைத்துக் கொண்டிருப்பா. இன்னைக்கு உங்களுக்கு டைம் பிக்ஸ் பண்றார், பிடிச்சுக்கங்க அந்த வார்த்தையை. டெபினட்டா அடுத்த வருஷம் இந்த நாளுக்குள்ள உங்க கையில ஒரு குழந்தை இருக்கும். ஆமென். கரெக்டா பிடிச்சுங்க, விசுவாசத்தோடு பிடிச்சுக்கங்க. கண்டிப்பா நடக்குது, நடந்திருக்குது, நம்ம சமையல் நடந்திருக்குது. நேரம் ஜபிக்கல, பிரசங்கத்துல கேட்ட அந்த வார்த்தை அவங்க வாழ்க்கைக்குள் கிரியைகளை நடப்பித்திருக்கு. ஒருவேளை நடக்கும். சரி, அடுத்தது நம்ம இன்னும் சிலருடைய லைஃபை பார்க்கலாம். அடுத்தது மனோவாவின் மனைவியினுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு கொஞ்சம் காட்ட நினைக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள், அவங்களுக்கு ஏன் குழந்தை இல்லாம இருந்துச்சு, எப்படி அவங்களுக்கு குழந்தை வந்துச்சு. நியாயாதிபதிகள் 13 13 வாசிங்க.
அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி
அவளை நோக்கி
இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ
கர்ப்பம் தரித்து
ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு
அப்படினார். இங்கே பார்க்கும் பொழுது மனோவா என்று ஒரு மனுஷன், தான் வம்சத்தாய் சேர்ந்தவன், அவனுடைய மனைவி, அவளுக்கு பேர் என்னன்னு போடல. இவள் பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள்னு மட்டும் போட்டிருக்கு. பல வருஷங்கள் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு நாள் கர்த்தருடைய தூதரானவர், அதாவது ஆண்டவரே, அவளுக்கு தரிசனமானார். தரிசனமாதி பிள்ளை பெறாத மலடியே, நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு அவளுக்கு காரியத்தை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சொல்லிட்டு அவளுக்கு ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் சில கொடுக்கிறார், சில காரியங்கள் ஆலோசனை, சில இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று கொடுக்கிறார். ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு, கூடவே இதை சேர்த்து சொல்றார். இது சாராளுக்கு சொல்லலையே இப்படி எல்லாம். ஏன் இந்த மனோவாவின் மனைவிக்கு இது சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? இது முன்னால அவ குடிச்சிட்டு இருந்திருக்கிறான்னு அர்த்தம் இல்ல? இதுக்கு முன்னால அவ குடிச்சிட்டு இருந்திருக்கிறா, தீட்டானதெல்லாம் புசிச்சிட்டு இருந்திருக்கிறா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இப்ப ஒரு ப்ராமிஸ், உனக்கு வந்து இத்தனை வருஷம் குழந்தை இல்ல, உன்னுடைய வாழ்க்கை என்ன, நீ இது வரைக்கும் குடிக்கிற பழக்கம் மற்றும் தீட்டான காரியங்கள்லாம் வேண்டாத கண்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீ இருந்த, அதனாலதான் உனக்கு இந்த ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ உனக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன், கண்டிப்பா உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, அதனால இதோடு உன் குடியை நீ நிறுத்து, அதோடு நீ தீட்டானதெல்லாம் சாப்பிடறதெல்லாம் நிறுத்து, அது நீ செய்யாதபடி எச்சரிக்கையாயிரு, ஏன்னா உனக்கு ஒரு குழந்தை கன்சீவ் ஆக போகுது, நான் கொடுக்க போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த ரெண்டாவது காரியம், இந்த மனோவாவின் மனைவி, இந்த மனோவா இவங்களுடைய குடும்பத்திலே குழந்தை இல்லாமல் போனதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களும் ஆண்டவர் அறிஞ்சவங்க தான், ஆனால் இவங்க லைஃப்ல வந்து ஒரு கமிட்மெண்ட் இல்லை. மனோவின் மனைவி குடிக்கிறவளா இருந்திருக்கிறா மற்றும் தீட்டானதை புசிக்கிறவளா இருந்திருக்கிறா, அதனாலே இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல் அப்படி இருந்திருக்குது. இப்ப ஆண்டவர் அதை வாக்கு கொடுக்கும் பொழுது அதெல்லாம் ஸ்டாப் பண்ணினார், கண்டிப்பா குழந்தை கிடைக்கும். அப்ப ரெண்டாவது காரியம், ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில் இருந்ததான ப்ராப்ளம் என்னன்னா அவிசுவாசம். 25 இயர்ஸ் டிலே ஆனது காரணம் அவிசுவாசம். இந்த மனோவா அவனுடைய மனைவி விஷயத்துல வந்து டிலே ஆகி குழந்தை இல்லாமலே அவங்க இருந்ததற்கு காரணம் என்னன்னா, அவங்க லைஃப்ல ஒரு கமிட்மெண்ட் இல்லை. தீட்டானதை புசிக்கிறதும் மதுவானத்தை குடிக்கிறதும் இருந்திருக்கிறது, ஆகியனாலே திராட்சரசம் குடிக்கிற பழக்கம் இருந்திருக்கிறது, இது வேண்டாம் அப்படின்னா. இன்னைக்கு உங்க லைஃப்ல ரெண்டாவது காரியம், உங்க லைஃப் நீங்க டோட்டலா கமிட் பண்ணிக்கிங்க. உங்க லைஃபை கர்த்தருக்கு முன்பாக இன்னும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற குறைவுகளை எல்லாம் நீக்கிடுங்க. இன்னைக்கு என்னென்ன காரியங்கள் உங்க லைஃப்ல குறை இருக்குதுன்றத தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஆராய்ந்து உங்க வாழ்க்கையை ஆண்டவர் கரத்துல முற்றிலும் ஒப்பு கொடுத்து விட வேண்டியவைகளை விடுவதற்கு இன்றைக்கே நீங்க அர்ப்பணம் பண்ணுங்க. ஏன்னா ஆண்டவர் குழந்தை கொடுக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்றார். அதனால இன்றைக்கே உங்க லைஃபை நீங்க சுத்திகரிக்கணும். சுத்திகரித்து என்னென்னலாம் விடணும், அன்னைக்கு அந்த மனோவாவின் மனைவிக்கு ரெண்டு காரியம் சொல்லப்பட்டது போல உங்களுக்கு என்ன காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த காரியத்தை நீங்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்குங்கள். ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை கன்சீவாக பண்ணுவார். ஆமென். இரண்டாவது காரியம், இந்த இடத்துல மனோவாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் சொல்லப்பட்ட ஆசீர்வாத ஆலோசனை இதுதான். அதே போல அவங்களை தன்னை கரெக்ட் பண்ணாங்க. கண்டிப்பா கர்த்தர் அவங்களை வார்த்தையின்படியே ஒரு குழந்தையாகிய சிம்சோனை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தார் என்பதை நாம் அறிவோம். மூன்றாவது, ஈசாக்கு ரெபேக்காள், அவங்களுக்கு திருமணமாகி 20 வருஷம் குழந்தை இல்லாம இருந்துச்சு. அதுக்கான காரணம், அதுக்கான விஷயத்தை நம்ம பாப்பா எப்படி குழந்தை வந்துச்சு. ஆதியாகமம் 25வது அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கலாம்.
ஈசாக்கு
ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற போது
40 வயதாயிருந்தான். இவள் பதான் ஆறாம் என்னும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமார்த்தையும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள்.
இங்கே பார்க்கும் பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற பொழுது 40 வயதான் தானா. அப்படி இருக்கும் பொழுது பிள்ளை இல்லாமலே அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஈசாக்கும் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற ஒரு நல்ல ஒரு தெய்வ மனுஷன், நல்ல அருமையான வாழ்க்கை உள்ளவன். ஆனா இவளுக்கு குழந்தை இல்லை. இவளுக்கு கல்யாணம் ஆகும் போது 40 வயசு. இந்த இடத்துல இவங்ககிட்ட சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் குறையில்லை. ஆபிரகாம்கிட்ட சொன்னது போல சொல்றதுக்கு இல்லை, மனோவா அவன் மனைவிட்ட சொன்னது போல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. வேற ஒன்றும் இல்லை, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது எத்தனை வருஷம்ன்றது நீங்க பார்க்கணும்னா 26வது வசனத்தை படிங்க, அப்ப தெரியும் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்க. 26.
பின்பு அவன் சகோதரன்
படிங்க. அதான்
பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதாயிருந்தான்.
அப்ப 20 வருஷம் இல்ல, 40 வயசுல ஈசாக்கு கல்யாணம் பண்ணியிருக்கிறான். 60 வயதான பொழுது 2 பிள்ளைகள், ரெட்ட பிள்ளைகள் பிறந்துருச்சு. 20 வருஷம், 10 வருஷத்துக்கு ஒரு குழந்தை கணக்குல 20 வருஷம் 2 குழந்தை சேர்ந்து பிறந்துச்சு. மொத்தமா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க, ரெட்ட குழந்தை பிறந்துச்சு. இதுல இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா சொல்ற மாதிரி ஒண்ணும் பெரிய குறை இல்லை. அவிசுவாசம் ஆபிரகாம் மாதிரி இல்லை. இவங்க கிட்ட இருக்கிற மாதிரி இந்த மனோவா அவனுடைய மனைவி கிட்ட இருந்தது போல மதுபானம் குடிக்கிற பழக்கம் அதெல்லாம் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை. ரெண்டு பேரும் நல்ல தேவபக்தி உள்ளவங்க தான், அதனால வேற ஒன்னும் பிரச்சனை இல்லை. பார்த்தாங்க, வெயிட் பண்ணாங்க குழந்தை பிறக்கணும், வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, பிறக்கல. 19 வருஷம் முடியுது, வேற ஒன்னும் இல்ல. ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபம் பண்ணான், வேற எங்கேயும் கூட ஓடல. அவன் தன் மனைவிக்காக ஜெபம் பண்ண, ஆண்டவரே மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்கட்டும், ஈசாக்கு ஒரு ஜெபம் பண்ணான். உடனே கன்சீவ் ஆச்சு. அவனுக்கு 60வது வயது ஆகும்போது அது 20 வருஷத்துல குழந்தை பிறந்துருச்சு, அது ரெட்ட குழந்தையே பிறந்துருச்சு. இது எதை குறிக்குதுன்னா நீங்க சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஈசாக்கு ரெபேக்காள் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, ஜெபிச்சாங்க. ஈசாக்கு ஜெபிச்சானா ரெபேக்கா என்ன பண்ணிருப்பான், அவளும் கூட ஜெபத்துல திறப்பா. சேர்ந்து ஒரு ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருமணப்பட்டு ஒரு ஜெபம் பண்ணாங்க. இவங்க வேற எங்கேயும் கூட போல, இவங்களே ஜெபம் பண்ணிட்டாங்க. ஈசாக்கு ஜெபிச்சான், ரெபேக்காள் ஒருமணப்பட்டா, காரியம் நடந்துருச்சு, குழந்தை பிறந்துருச்சு. புரியுதா? இவ்வளவுதான் இவங்களுடைய கான்செப்ட், ரொம்ப ஈஸி. ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபித்தான், குழந்தை பிறந்துச்சு. இவங்க ரொம்ப அதுக்கு மேல ஸ்ட்ரெயின் பண்ணல, ஏன்னா இவங்க லைஃப் வந்து நல்லதா இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரே பிரேயர் சேர்ந்து ஜபிச்சாங்க, குழந்தை பிறந்துருச்சு. அப்ப நீங்க சேர்ந்து ஜபிக்கும் போது ஆண்டவர் கண்டிப்பாக அற்புதம் செய்கிறார். ஒருமனப்பட்டு இன்னைக்கு நான் உங்களுக்காக ஜபிக்க போறேன், நீங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒருமனப்பட போறீங்க ஜபத்துல, ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குழந்தை கர்த்தர் உண்டாக்க போகிறார். ஆமென். சரி, கடைசியாக ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 5-6 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
யூதேய தேசத்தின் ராஜாவாகிய
ஏரோதி நாட்களில்
அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள்.
அடுத்த வசனம் படிப்போம்.
எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள்.
இந்த ரெண்டு பேர், இவங்களுடைய லைஃப் வந்து ஒரு சேலஞ்சிங் லைஃப். சகரியா எலிசபெத், எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை பத்தி சாட்சி. என்ன, கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தங்கள் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். என்ன ஒரு சாட்சி! இவங்க ரெண்டு பேருக்குமே கரெக்டா இருந்துச்சு சாட்சி. ஆனால் இவள் மலடியாக இருந்தால் இவங்களுக்கு பிள்ளையே பிறக்கல. இவங்க ரெண்டு பேருமே வயது சென்றவங்களா இருந்தாங்களா, ரொம்ப வருஷம் குழந்தைய இல்லாம வயசாயிடுச்சு. ஆபிரகாம் சாரால் மாதிரிதான் இவங்களுடைய கதையும் அப்படிதான், ரொம்ப வயசாகி போச்சு, குழந்தையே பிறக்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவங்க திருமணமாகி பல ஆண்டுகள் ஒருவேளை அவங்க ஜெபம் பண்ணியிருப்பாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் ஜெபிச்சே இருந்திருப்பாங்க. ஆனா குழந்தை பிறக்கவே இல்லை. ஆனாலும் இவங்க கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறத குறைச்சிக்கவும் இல்லை, ஆண்டவருடைய வழியில் ரொம்ப உத்தமமாவே நடந்துட்டு இருக்கிறாங்க. குழந்தை பிறக்கதோ இல்லையோ, நம்ம ஆண்டவரை உத்தமமா பின்பற்றணும், அது ரொம்ப சின்சியரா இருந்துட்டு இருக்கிறாங்க. கடைசியில காலம் கடந்து வயசாயிடுச்சு, நான் நினைக்கிறேன் இவங்க ஜெபம் பண்ணதே நிறுத்திட்டு இருப்பாங்க, இனி என்னன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க, ஜெபம் பண்ணதே விட்டாச்சு, காலம் கடந்து போச்சு, சரி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ஒண்ணு தெரியணும், ஜபம் ஒண்ணு பண்ணியாச்சு, அது என்னைக்கு தான் பதில் பெறாமல் போகவே போகாது. ஆமென். பதில் பெறாம போகாது. இவங்க ஜபத்தை நிறுத்திட்டாலும் போன ஜபம் பதில் வாங்கிட்டு வராமல் இருக்கவே இருக்காது. அதான் இங்க விஷயம். ஜபம் ஏற்கனவே பண்ணியாச்சு, ஆனா இப்ப ஜபத்தை நிறுத்தியாச்சு, அந்த காரியத்தையே மறந்தாச்சு. ஆனாலும் ஆண்டவர், இவங்க மறந்தாலும் ஆண்டவர் மறக்கல. இவங்க செஞ்ச ஜெபத்தை ஆண்டவர் மறக்கல, அவர் கணக்கில் வச்சுட்டே இருக்கிறாரு. ஏன்னா இது வரைக்கும் நல்லா பாத்துங்க, நீங்க ஏற்கனவே செஞ்சிருக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறாரு, அதை மனசுல வச்சிருக்கிறாரு. நீங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலன்னு சொல்லி ஒருபோதும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு மறக்கல, நீங்க மறந்தாலும் ஆண்டவர் அந்த ஜெபத்தை மறக்கல, மனதில் அப்படியே வச்சிருக்கிறார். அதுக்கு பிறகு கர்த்தர் சரியான கட்டத்திலே அவங்களை வந்து சந்திக்கிறார். 13 வசனத்தை வாசிக்கலாம்.
தூதன் அவனை நோக்கி, சகரியாவே
பயப்படாதே,
உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது.
உன் மனைவியாகிய எலிசபெத்
உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக.
இப்பொழுது சகரியாவுக்கு தேவதூதனால் பதில் வருது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்படின்னா ஏற்கனவே ஜெபம் பண்ணிருக்க அந்த ஜெபத்தை பிதா கேட்டுட்டார், ஆண்டவர் கேட்டுட்டாரு. இப்பொழுது உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடு. ஆனால் இந்த காரியத்தை சகரியா நம்புறதுக்கு ரெடியா இல்லை. ஏன்னா இவங்களுக்கும் அதே போல காலம் கடந்து வயதானவங்க ஆயிட்டாங்க, இவங்களுக்கும் அந்த நம்பிக்கை சகரியாவுக்கு இல்லை. சகரியா எப்படி ஆபிரகாம் ரியாக்ட் பண்ணானோ இவன் கொஞ்சம் வித்தியாசமா ரியாக்ட் பண்றான். ஆபிரகாம் சிரிச்சான், ஆனா சகரியா சிரிக்கல, இவன் சீரியஸான தேவ மனுஷன். ஆனால் தேவதூதனை பார்த்து பதில் கேட்கிறான், இது இதை நான் எதனால் அறிவேன், நான் கிழவனா இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளா இருக்கிறாள், இதெல்லாம் எப்படி நடக்கும் என்று சொல்லி அவன் திருப்பி பதில் ஒரு கேள்வி கேட்கிறான். அதுக்கு தேவதூதன் கொடுக்கிறதான பதிலை நம்ம பார்க்கணும். 18 வசனத்துல வாசிக்கலாம்.
அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன், நான் கிழவனா இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளா இருக்கிறாளே என்றான்.
20
இதோ தகுந்த காலத்திலே,
தேவதூதன் சொல்றான், இதோ தகுந்த காலத்திலே
நிறைவேறப்போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான்.
இப்ப என்ன நடக்குதுன்னா, தகுந்த காலத்தில் சம்பவிக்க போகிற காரியம், நிறைவேற போகிற இந்த வார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, யோவான் ஸ்நானகருடைய பிறப்பு என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு பெரிய ஊழியம் அவன் மேல இருந்துச்சு. அதனாலே அவன் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு 6 முன்னால பிறக்கணும். இது தேவ திட்டம். இவனை வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் ஒரு 25 முன்னால பிறக்க வைக்க முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வழி ஆயத்தப்படுத்த வேண்டியவன். ஒருவேளை சகரியா எலிசபெத்துக்கு 25 முன்னாடி ஜபம் பண்ணியிருப்பாங்க, ஜபம் பண்ணதை விட்டுட்டாங்க. ஆனால் ஆண்டவர் ஏன் அந்த ஜபத்தை கேட்டும் பதில் கொடுக்கலன்னா, இவனுடைய பிறப்பு ஆண்டவரால் டைம் பிக்ஸ் பண்ணப்பட்டது. இது ஒரு டைம் ஃபேக்டர், இது காலம் சம்பந்தப்பட்டதான ஒரு பிறப்பு. இது இந்த பிறப்பை, இந்த யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை ரொம்ப முன்னால வைக்க முடியாது. இவங்க சின்ன வயசுலயே கர்த்தர் அவங்களுக்கு குழந்தை கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவங்க நல்ல தேவபக்தி உள்ளவங்க, சின்ன வயசுல உங்களுக்கு குழந்தை கொடுத்திருக்கலாம், அதுக்கு தகுதியா தான் இருந்தாங்க, எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனாலும் ஏன் தாமதமாச்சுன்னா, அந்த தாமதத்துக்கு இவங்க காரணம் கிடையாது. அவனுடைய பிறப்பு இயேசு கிறிஸ்துவின் பிறப்போடு சம்பந்தப்பட்டிருந்ததுனாலே ஆண்டவர் அது நிமித்தமாகத்தான் ஒரு டிலே பண்ணாரே தவிர இவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ஆண்டவருடைய திட்டத்தினால் வந்த தாமதம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் காலம் வரும்போது கரெக்டா 6 மாதம் இந்த காரியத்தை ஆண்டவர் வந்து செய்யறார், பேசுற. மரியாளுக்கு தேவதூதன் வந்து அறிவிக்கிறதுக்கு 6 முன்னாடி இந்த சம்பவம் இங்க நடக்குது. இப்படி நடந்து கர்த்தர் குழந்தை தரார். இதுதான் பார்க்கும்போது தகுந்த காலத்தில் நிறைவேற வேண்டியது. இப்ப நல்லா பாத்துங்க, உங்களுடைய ஆபிரகாம் விஷயத்திலிருந்து உங்கள் அவிசுவாசத்தை நீங்க களைஞ்சிட்டீங்க. அடுத்தபடியாக மனோவா, அவருடைய மனைவி, அவருடைய விஷயத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கிறீங்க. ஈசாக்கு ரெபேக்காள் காரியத்தை பார்த்து நீங்க சேர்ந்து ஜெபிக்கிற காரியத்துக்கு வரீங்க. எந்த தடையும் இல்லை. ஆண்டவர் குறிச்ச டைம், கர்த்தர் சகலத்தையும் மதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். இந்த சகரியா விஷயத்தை குறிச்சு யோசிக்க வேண்டாம். அவனுடைய பிறப்பு வந்து யோவானுடைய பிறப்பு இயேசு கிறிஸ்துவின் பிறப்போடு சம்பந்தப்பட்டச்சு, அதனாலதான் டிலே, வேற காரணம் கிடையாது. உங்களுக்கு அப்படி பிரச்சனை கிடையாது இல்ல. உங்களுக்கு ஆண்டவர் சகலத்தையும் மதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். அதனால கண்டிப்பாக இது ஆண்டவர் உங்களுக்கு நியமித்த ஒரு காலம். புரியுது, ஆண்டவர் உங்களுக்கு இது நியமித்த ஒரு காலம். நீங்கள் 100 விசுவாசத்தில் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். இப்ப நம்ம ஜெபிக்க போறோம், ஆண்டவர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போறார். அடுத்த வருஷம் இந்த நாளிலே உங்கள் கையிலே நீங்கள் ஒரு குழந்தையோடு இருக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். ஆமென். ஜெபிக்கலாமா? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். Glory to Jesus. கர்த்தர் பிள்ளைகளை கொடுக்கிறார். ஆதாமும் ஏவாளையும் ஆண்டவர் படைத்த பொழுது அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த முதல் ஆசீர்வாதம், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். சகல ஜாதிகளை பார்க்கினும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடிருப்பது இல்லை. கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பது இல்லை. இதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகள். இதுக்கு மேல நம்ம சந்தேகப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆபிரகாம் 75 உள்ளவனா இருக்கும் பொழுது ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அப்பொழுதே அவர்கள் வயது சென்றவளா இருந்தபடியினால் அது அவங்களால விசுவாசிக்க முடியல. கால தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டே போனது. கடைசியிலே குழந்தை பிறப்பதற்கு 10 முன்பதாக ஆண்டவர் வந்து மறுபடியும் சந்திக்கிறார். ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்தில் உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு பிள்ளை இருக்கும்னு சொன்னார். சாராளை பார்த்து சொன்னார், ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே நான் சந்திப்பேன், நீ அப்பொழுது ஒரு பிள்ளை அணைத்துக் கொண்டிருப்பாயின்னு சொன்னார். அதுவரைக்கும் சந்தேகப்பட்டவர்கள் ஆண்டவர் டைம் பிக்ஸ் பண்ண உடனே விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு டைம் பிக்ஸ் பண்ணிட்டாரு, விசுவாசிக்க ஆரம்பிங்க. அடுத்த 10 மாதத்தில் என் கையிலே ஒரு குழந்தை இருக்க போகிறது, அடுத்த 10 மாதத்தில் என் கையிலே ஒரு குழந்தை இருக்க போகுது. தெளிவா விசுவாசிங்க, சந்தேகப்படாதீங்க. யாருடைய வார்த்தைகளையும் உங்கள் சொந்த எண்ணங்களையும் தூக்கி வச்சிருங்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை பிடித்துக் கொடுங்க. ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு பிள்ளையை அணைத்துக் கொண்டிருப்பாய், இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான். ஆபிரகாம் சொன்னார், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்க ஆண்டவரை பார்த்து மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரே அடுத்த 10வது மாதத்தில் என் கையில் ஒரு குழந்தை இருக்க போகிறது, ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே நான் ஒரு பிள்ளையை அணைத்துக் கொண்டிருக்க போகிறேன், அதற்காக ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் அதை நீங்க செய்ய போறீங்க, அடுத்த வருஷம் இந்த நாளிலே என் கையில் ஒரு குழந்தையோடு நான் இருக்க போகிறேன், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அடுத்த வருஷம் இந்த நாளிலே என் கையில் ஒரு குழந்தை இருக்க போகிறது, கர்த்தர் நீ அதை செய்ய போறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது உங்கள் சரீரத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்தார். சாராளும் விசுவாசத்தை அவள் தன் கையில எடுத்தாள், விசுவாசித்து அவள் பலனடைந்து பிள்ளை பெற்றாள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் விசுவாசித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார், குழந்தை கர்த்தர் கட்டளை இடுகிறார். மனோவா அவனுடைய மனைவி அவர்களை சுத்திகரிக்க ஆண்டவர் சொன்னார், திராட்சை ரசமாகிலும் மதுபானமாகி நீ தொடக்கூடாது, தீட்டானது ஒன்றையும் நீ தொடக்கூடாதுனர். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சில குறைவுகள் விட வேண்டிய காரியங்கள் இருக்குமானால் அதை தேவ சமூகத்தில் தாழ்த்தி அதை விட்டுவிடுங்க. ஆண்டவரே இனிமேல் இது எனக்கு வேண்டாம்ப்பா என்று தேவ சமூகத்தில் இப்பொழுது உங்களை ஒப்பு கொடுத்துருங்க, ஒப்பு கொடுத்துருங்க. ஸ்தோத்திரம். அடுத்தது ஈசாக்கும் ரெபெக்காளும் சேர்ந்து ஜபிச்சாங்க. இப்ப நீங்க சேர்ந்து ஜபிக்க போறீங்க, உங்களோடு நாங்களும் சேர்ந்து சபையாராக எல்லாரும் சேர்ந்து ஜபிக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மகா பரிசுத்தமிழ் எங்கள் அருமையான பிதாவே, இப்பொழுதும் ஆண்டவரே குழந்தைக்காக எதிர்பார்ப்போடு இருக்கிற அருமையான உடைய பிள்ளைகள், இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகள், இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருந்தவர்கள், இவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒருமனப்பட்டு இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே கிருபையாய் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இறங்கினதற்காக சோத்திரம். இவர்களுக்கு ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கர்த்தர் இன்றைக்கு உறுதிப்படுத்துவதற்காக சோத்திரம். தேவரீர் நீங்க வாக்குத்தத்தம் பணிந்ததை நிறைவேற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறீங்க. கண்டிப்பாக ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே இவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு குழந்தையை அணைத்துக் கொண்டிருப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய ஊழியக்காரனாகி நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அடுத்த வருஷம் இந்த நாளிலே இவர்கள் ஒவ்வொருவருடைய கையிலும் ஒரு குழந்தை இவர்களை அணைத்துக் கொண்டிருப்பார்களாக என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் ஒவ்வொருவரையும் சபையராகி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்படியே கர்த்தர் இவர்கள் வாழ்க்கையை செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவர், இவங்க வாழ்க்கையை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றினதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை இப்பொழுது கேட்டவர்கள், இனி கேட்க போகிறவர்கள், அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியத்தை செய்யுங்க. ஆண்டவராகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில இன்றைக்கு மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். சத்துரு வெட்கப்பட்டதற்காய் சோத்திரம். உங்களது வார்த்தைகளை கர்த்தரைகள் வாழ்க்கையை உறுதிப்படுத்தி விட்டதற்காக சோத்திரம். ஆசீர்வதிங்க அப்பா. தொடர்ந்து உங்களுடைய நாம மகிமைப்படட்டும், உங்களுடைய வார்த்தைகள் உறுதிப்படுத்தப்படட்டும். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.